ರಾಧೆ ಕೃಷ್ಣ. ಶ್ರೀಮತೆ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ. ಯೋ ನಿತ್ಯಂ ಅಚ್ಯುತ ಪದಾಂಬುಜ ಯುಗ್ಮ ರುಗ್ಮ ವ್ಯಾಮೋಹತ ಸ್ಥತಿತರಾಣಿ ತೃಣಾಯ ಮೇನೆ ಅಸ್ಮದ್ಗುರೋರ್ ಭಗವಧೋಸ್ಯ ದಯೈಕ ಸಿಂಧೋ ರಾಮಾನುಜಸ್ಯ ಚರಣೌ ಶರಣಂ ಪ್ರಬದ್ಧೆ. ಭಗವಾನ್ ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு காரணம் கொண்டு நம்மளெல்லாம் ஒன்னா சேர்த்து அனுகிரகம் பண்றான். பகவானுடைய அனுகிரகம் இந்த ரூபத்தில் இப்படிதான் வரும் அப்படின்னு நம்மாலே தீர்மானிக்கவே முடியாது. நமக்கு இப்ப அனுகிரகம் ராமானுஜ வைபவம் மூலமாகவே நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா மகாத்மாக்களுடைய வைபவம் அப்படின்றது சுவாமியே உகந்து அனுபவிக்கக்கூடிய ஒன்று. எப்படி சகசநாமம் சொன்னா பீஷ்ம பிதாமகர் சொன்னார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே சுவாமி நமக்கும் சேர்த்து அனுகிரகம் பண்றார் இல்லையா. திருப்பாவை பாடினோம் அப்படின்னா ஆண்டாள காரணமாக கொண்டு நமக்கு அனுகிரகம் கிடைக்கிறது இல்லையா. அதுபோல ராமானுஜ வைபவம் நாம சொல்லும் பொழுதும் கேட்கும் பொழுதும் வைகுண்டத்திலிருந்து பகவான் தாயார் ஆழ்வார்கள் மகாத்மாக்கள் இவா எல்லாம் நம்ம மேல விசேஷமான ஒரு கிருபா கடாட்சம் பண்றார்கள். இவ்வளவு வசதி ராமானுஜ வைபவம். அதனாலதான் சுவாமி ராமானுஜரை நம்பிட்டோம்னா போதும் அப்படின்னு தெரியவா சொல்றார். அந்த நம்பிக்கையில தான் கூரத்தாழ்வான் எல்லாத்தையும் விட்டுட்டு மனைவிய கூட்டுண்டு நேர ஸ்ரீரங்கம் வர. ஏன்னா ராமானுஜர் கூட இருந்தாச்சுன்னா போதும். நம்ம எல்லாருமே சின்ன குழந்தை ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஏன் அப்படின்னா எதை வேணாலும் பண்ணி கொடுக்கறதுக்கு அம்மா இருக்கா அப்பா இருக்கா. சின்ன வயசுல வந்து நம்ம வீட்டு வருமானம் என்னன்னு தெரியாது, அம்மாவுடைய சரீரஸ்தி என்னன்னு தெரியாது, அம்மா எவ்வளவு படிச்சிருக்கான்னு கவலை கிடையாது, அப்பா எவ்வளவு சம்பாதிக்கிறான்னு கவலை கிடையாது. ஆனா டெய்லி அடம் பண்ணும், எனக்கு லட்டு வேணும் இல்லாட்டி இட்லி வேணும், சமயத்துல யானை வேணும்னா கூட அடம் பிடிப்போம். நம்ம யானை என்ன விலை, யானையை வச்சுக்க முடியுமா, யானையை வச்சிருந்தா பிரயோஜனம் உண்டா, ஒண்ணுமே யோசிக்க மாட்டோம். ஆனா அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டோம்னா அவ நடத்தி கொடுப்பா அப்படின்னு ஒரு தீர்மானமான நம்பிக்கை. அதனாலதான் இளவயசு காலகட்டம் அந்த சின்ன வயசுல அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். அதே போல நம்பிக்கை பகவானிடத்திலையும் ராமானுஜரிடத்திலையும் நாம வச்சுட்டோம்னா போதும், மற்றதெல்லாம் பகவா பார்த்துட்டுருவா. சின்ன குழந்தை ஒன்றும் பெருசா ஒரு கமிட்மெண்ட் கிடையாது. அம்மா சாதம் கொடுத்தா சாப்பிடணும், அம்மா ஸ்கூலுக்கு அனுப்பினா போகணும், ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுக்காலோ படிக்கணும், இவ்வளவுதான். இதுக்கு மேல ஃபியூச்சரை பத்தியோ தான் வாழ்க்கையில என்ன ஆகணும்ன்ற லட்சியத்தை பத்தியோ அது யோசிக்கவே வேண்டாம், எல்லாம் சுவாமி பார்த்துப்பார். அந்த தைரியம் நமக்கு இருந்துட்டுனா போதும். கூரத்தாழ்வானுக்கு அப்படி ஒரு தைரியம் இருந்தது. அதனால தன்னுடைய மனைவியையும் கூட்டிண்டு ராமானுஜரிடத்துல வந்துட்டார். ராமானுஜர் ஆச்சரியமா, அவர் குடும்பஸ்தனா இருக்கிறதுனால அவருக்கும் ஸ்ரீரங்கத்துல அழகா ஒரு வீடு பார்த்து அதுல தங்கறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்துட்டார். கூரத்தாழ்வான் மனைவி ஆண்டாள் ரொம்ப உத்தமி, அவ்வளவு அழகா சாஸ்திரம் எல்லாம் தெரிஞ்சவர். சமயத்துல என்னைக்காவது கூரத்தாழ்வானுக்கு சாஸ்திர விஷயத்துல சந்தேகம் வந்துடுத்துனா தன் மனைவி ஆண்டாளை கேட்பா. இந்த காலத்துல தான் வந்து பெண்கள் படிப்பு அது இதுன்னு பெருசா பேசிட்டு இருக்கோம். அந்த காலத்துல பெண்கள் எல்லாருக்குமே ஞானம் இருந்தது. அத்தனை அழகா ரிஷி பத்னிகள் இன்னைக்கும் கல்யாண சமயத்துல யாரும் வசிஷ்டர சேவின்னு சொல்றது இல்ல, அருந்ததியை பாக்கிறதா சொல்றோம். சப்தரிஷிகள்ல ஒருத்தர் வசிஷ்டர், ஆனா அவருக்கு ஒரு பெரிய ஏற்றமோ சப்தரிஷிகளுக்கு ஒரு மரியாதையோ கிடையாது. ஆனா அருந்ததி அனசுயா தேவி இவாளெல்லாம் தான் நாம கொண்டாடுறோம். அதனால ஸ்திரீகளுக்கு ஏற்றம் அப்படின்றது நம்முடைய சனாதனமான ஹிந்து தர்மத்துல என்னைக்குமே இருக்கு, அவ்வளவு சிரேஷ்டம். இந்த கூரத்தாழ்வான் சாஸ்திர விஷயத்துல சந்தேகம் வந்தா ஜோரம் ஆண்டாளை கேட்ப அழகா சொல்லுவாள் அப்படின்னு அந்த அம்மாவை பத்தி காண கிடைக்கிறது. அவ்வளவு அழகா ரெண்டு பேரும் ஜோரா குடும்பம் நடத்துறா. எப்படி குடும்பம் நடத்துறாருன்னா உஞ்ச விருத்தி எடுத்து குடும்பம் நடத்துறார் கூரத்தாழ்வா. ஒரு காலத்துல கூரத்துல அவர் வீட்டுல 1000 பேர் டெய்லி சாப்பிட்டு இருப்பா. அவ்வளவு பேருக்கு தங்கத்தட்டுல அன்னதானம் போட்டு இருந்தவர். இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்ரீரங்க வீதிகள்ல ஆனந்தமா பஜனை பண்ணிண்டு கழுத்துல ஒரு சொம்ப தொங்க விட்டுண்டு ரங்கநாதனுடைய நாமத்தை சொல்லிண்டு எதிராசர் திருவடியை தியானம் பண்ணிண்டு வீதி வீதியா உஞ்ச விருத்தி, எப்படி சுதாமா குச்சேலர் பண்ணார் அப்படின்னு பாகவதம் சொல்றதோ அது போலே இன்னைக்கும் பார்த்தோம்னா புதுக்கோட்டையிலலாம் அவ்வளவு அழகா நரசிம்ம ஜெயந்தி எல்லாம் கொண்டாடுவா. அதுக்கெல்லாம் பார்த்தோம்னா புதுக்கோட்டை கோபாலகிருஷ்ண பாகவதர் அவ வம்சத்தார் இன்னைக்கும் உஞ்ச விருத்தி எடுத்துதான் அங்க அன்னதானம். இன்னைக்கும் திருவிசநல்லூர் ஐயாவாள் அங்க கங்கா ஆகர்ஷண சமயத்துல பார்த்தோம்னா பெரிய அன்னதானம் நடக்கும். பல ஊர்கள்ல பல பேர் உஞ்ச விருத்தி எடுத்து அந்த அரிசி அந்த தனத்தை கொண்டு வந்து மடத்துல கொடுப்பா. அதை கொண்டுதான் அவ்வளவு அழகா அன்னதானம் இதெல்லாம் நடக்கும். உஞ்ச விருத்தி பண்றார், அதாவது ஒண்ணுமே இல்லாதவா உஞ்ச விருத்தி பண்றதுன்றது ஒரு விஷயம் இல்ல. பெரிய கோடீஸ்வரனா இருந்து கூரன்ற ஊருக்கு ராஜாவா இருந்து அத்தனைய விட்டுட்டோம். அப்ப முகத்துல என்ன சந்தோஷம் என்ன ஆனந்தம் இருந்ததோ அதே ஸ்திதியில இப்பயும் இருக்க. இப்ப சாதாரணமா நம்ம வாழ்க்கையில கொஞ்சமேதான சம்பளம் குறையறது இல்லாட்டி நம்முடைய செலவை குறைச்சுக்கணும் அப்படின்னா உடனே மனசுல பெரிய துக்கம் வந்து தாக்கும். இவ்வளவு கஷ்டப்படுற உடனே கஷ்டப்படுறேனே அப்படின்னு சாப்பாடு வழி இல்லாம இருக்கா மாதிரியும் வாழ்க்கையில படாத பாடு படுற மாதிரியும் நம்ம பேசிடுவோம். மகாத்மாக்கள் பெரியவாள்னா பகவான் இன்னைக்கு என்ன இந்த நிலைமையில வச்சிருக்கான் அவனுக்கு தெரியும். நமக்கு என்னெல்லாம் நடக்கிறதோ எல்லாம் சுவாமிக்கு தெரிஞ்சுதான் நடக்கிறது. அதனால நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது இப்படி நடந்து கொடுத்து அவ என்ன இப்படி நடத்திட்டாளு அவ என்ன இப்படி அவமானப்படுத்திட்டாளு இதை யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாத்துக்கும் ஐ விட்னஸ் பகவான். பஞ்சபாண்டர் அவ்வளவு கஷ்டம் வந்தது எல்லாத்துக்கும் ஐவினஸ் கிருஷ்ணன் தானே. கண்ணனுக்கு தெரியாம ஒன்னும் நடக்க போறதே கிடையாது. அதனால கூரத்தாழ்வான் தைரியமா உஞ்ச விருத்தி எடுத்துண்டு ஆனந்தமா ஸ்ரீரங்கத்துல வாழ்ந்துட்டு இருக்கார். சுவாமி ராமானுஜருக்கு அவ்வளவு திருப்தி, பேர்பட்ட வைராக்கியசாலியா அந்த கூரத்தாழ்வான் இருக்கார் அப்படின்னு நினைக்கிறார். முதலியாண்டானும் ஆனந்தமா ராமானுஜர் கூட இருக்கார். ஆனா ராமானுஜர் மனசு அப்பப்ப எம்பார் கோவிந்தர் அவர் நினைச்சுட்டே இருக்கு. இந்த எம்பார் கோவிந்தர் காலஹஸ்தியில அழகா சிவபெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கார். ஆனா ராமானுஜருக்கு ஆசை எம்பாரு என் கூட வந்துட்டான் கோவிந்தர். அப்ப அவர் பேர் கோவிந்தர் தான். கோவிந்தன் என்னிடத்துல ரொம்ப பிரீத்தி உடையவன், பகவத் தியானத்துல கெட்டிகாரன், அவன் கூட இருந்தா தேவலையே அப்படின்னு மனசுக்குள்ள ஆசை. அதுக்காகத்தான் ஜோரா காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு வைஷ்ணவர் அனுப்பிட்டார். பெரிய திருமலை நம்பிகள், பெரிய திருமலை நம்பிகள் ஸ்வயம் ராமானுஜருடைய சொந்த தாய் மாமன். அது இல்லாதபடி ராமானுஜருக்கு இளையாழ்வார் அப்படின்னு பேர் வச்சதும் அவர் தான். அதனால பெரிய திருமலை நம்பிகளிடத்துல ஒரு வைஷ்ணவரை அனுப்பினார். இந்த மாதிரி கோவிந்தனை எப்படியாவது நம்ம சம்பிரதாயத்துக்கு கொண்டு வரணும், எப்படி ஆள வந்தார் ராமானுஜர் சம்பிரதாயத்துக்கு வரணும் அப்படின்னு வரதராஜனிடத்துல பிரார்த்திச்சென்றாரோ அது போலே சுவாமி ராமானுஜர் கோவிந்தர் அழகா இந்த வைஷ்ணவ சித்தாந்தத்துல வரணமே அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு வைஷ்ணவரை பெரிய திருமலை நம்பிகள் இடத்துல அனுப்பியிருந்தார். அந்த வைஷ்ணவர் ரொம்ப நாள் கழிச்சு இப்ப ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். வந்தார் ராமானுஜரை சேவிச்சார். சேவிச்ச உடனேயே ராமானுஜர் ரொம்ப சந்தோஷமா கேட்டார், கோவிந்தன் எப்படி இருக்கார், எங்க இருக்கார், என்ன விஷயம் அப்படின்னார். உடனே அந்த வைஷ்ணவ பரம சந்தோஷமா கோவிந்தர் இப்ப பெரிய திருமலை நம்பிகள் சிஷ்யரா இருக்கார் அப்படின்னுட்டார். இந்த கண்டேன் சீதையின்னு ஆஞ்சநேயர் சொன்ன மாதிரி அவர் இப்ப வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு வந்தாச்சு, பெரிய திருமலை நம்பிகளுடைய சிஷ்யரா இருக்கார், அவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்ன உடனே சுவாமி ராமானுஜர் கண்கள்ல ஆனந்த பாஷம். ஆஹா, வரதன் நடத்தி கொடுத்துட்டானே, திருவேங்கடமுடையான் நடத்தி கொடுத்துட்டானேன்னு ஆனந்தப்படுறார். ஏன்னா பல சந்தர்ப்பங்கள்ல பகவான் இடத்துல நாம சரணாகதி பண்ணணும், ஆனா நம்ம மறந்து போயிடும். இந்த சரணாகதின்ற ஒரு விஷயம் ஒரு ரொம்ப பெரிய பெரிய விஷயத்துக்கு தான் அப்படின்னு நினைக்கணும். சின்ன சின்ன விஷயத்திலேருந்து மோட்சம் வரைக்கும் சரணாகதி நிச்சயமா பண்ணி கொடுக்கும். பகவான் இடத்துல சரணாகதி எனக்கு தெரியல, நீ பண்ணி கொடு, நான் உன்னிடத்துல பொறுப்பை ஒப்படைக்கிறேன். உன்னால முடியும், என்னால முடியாது, உனக்கு தெரியும், எனக்கு தெரியாது, நீ சர்வசக்தன், நான் அசக்தன் அப்படின்னு அவனிடத்துல நம்பி பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம்னா போதும், மற்றதெல்லாம் சுவாமி பார்த்துப்பார். அந்த மாதிரி அவர் ஒப்படைச்சுட்டார். அதனாலே அவ்வளவு அழகா அந்த வைஷ்ணவர் சொல்லிட்டார். உடனே சுவாமி ராமானுஜர் அவருக்கு தீர்த்தம் சடாரி எல்லாம் கொடுத்துட்டார். இந்த கோவிந்தரை பெரிய திருமலை நம்பிகள் எப்படி வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு கொண்டு வந்தார் அதை கொஞ்சம் விஸ்தாரமா சொல்லுங்கோளே அப்படின்னு கேட்டார். உடனே ஆச்சரியமா அந்த வைஷ்ணவர் சொன்னார், நீங்க அனுப்பினவுடன் நேர நான் பெரிய திருமலை நம்பிகளை சேவிக்கிறதுக்கு திருவேங்கடம் போனேன். திருவேங்கடம் ஆச்சரியமான திருமலை திருப்பதி. வேம் அப்படின்னா பாபம், கடம் அப்படின்னா புசுங்குதல், வேங்கடம் அப்படின்னா பாபங்களை புசுக்கும் இடம் அப்படின்னு பெயர். ஏழு மலை, வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி. இந்த ஏழு மலையுடைய பெயரை டெய்லி ஜெபிச்சுருந்தாலே சீக்கிரத்துல சுவாமி திருமலைக்கு கூப்பிடுவார். வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி. இந்த ஏழு மலை அவ்வளவு விசேஷமான திருமலை. ரொம்ப அழகா சுவாமி நம்மாழ்வார் சொல்றார், குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. இந்த திருவேங்கடமலை எப்பேற்பட்ட மலை அப்படின்னா, ஆச்சரியமா குன்றமேந்தி குளிர்மழை காத்தானே கிருஷ்ணன் கோவர்தகிரியை உத்தாரணம் பண்ணி மழையிலேந்து காப்பாத்தினான் இல்லையா, குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான். அன்னைக்கு வாமனனா வந்து உலகத்தெல்லாம் அளந்தானே, அவன் பார்த்தானா கலியுகத்துல எந்த இடத்துல இருந்தா சௌகரியமா இருக்கும்னு பார்த்தானா, திருவேங்கடமலைய பார்த்தானா, இதுதான் சுகம், அதனாலதான் கலியுக வரதன் அப்படின்னு மலையப்ப சுவாமி எல்லாரும் கொண்டாடுவார்கள். களிநாளுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி சிலையாக கோவிலில் நிற்கின்றாய் கேசவா அப்படின்னு இல்லையா, குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா. களிநாளுக்காகவே இறங்கினவர் தான் திருமலையப்பன் மலையப்ப சுவாமி, திருவேங்கடமுடைய ஆண் அப்படின்னு ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துல சுவாமியுடைய திருநாமம். அவ்வளவு வசதி இந்த ஏழு மலையில பகவான் ஏறி நிக்கிறான், பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. திருவேங்கடமலையில ஏறி மலையப்ப சுவாமியை தொழவே வேண்டாமா, திருவேங்கடமலைய தொழுதாலே போதுமா. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் திருவேங்கடமலையில போய் சீனிவாசனை, திருவேங்கடமலையை பார்த்தாலே மோட்சம் வரைக்கும் சித்திச்சுடும், அவ்வளவு சிரேஷ்டம் அந்த திருவேங்கடமலைக்கு அடியேன் போனேன். ஆச்சரியமாக ஜோரா பெரிய திருமலை நம்பிகளை அடியேன் சேவிச்சேன். பெரிய திருமலை நம்பிகள் ஸ்ரீசைலபூர்ணர் அப்படின்னு அவருக்கு சம்ஸ்கிருத பெயர். ரொம்ப ஆச்சரியமானவர் மலையப்ப சுவாமி இடத்துல அவ்வளவு பக்தி. ஒரு சந்தர்ப்பத்துல சுவாமி ஆள வந்தார், நம்மாழ்வார் பாசுரங்கள் நம்ம திருமங்கை ஆழ்வார் பாசுரங்கள்லாம் சொல்லி வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கார். அதுல ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படின்னு நம்மாழ்வார் பாசுரம். நம்ம காலம் முழுக்க மலையப்ப சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணணும்னு அதை கேட்டதுல இருந்து இவருக்கு ஒரு ஆசை, நாம போய் மலையப்பனு கைங்கரியம் பண்ண போயிடும். வாழ்க்கையில இதுதான் நம்ம ஆத்மாவுக்கு நல்ல கதி. இப்ப வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஒரு லட்சியம் வச்சுப்போம், இதை சம்பாதிக்கணும், இதை அடையணும், அதை அடையணும்னு. பெரிய திருமலை நம்பிகள் போர் தீர்மானம் பண்ணார், திருமலைக்கு போறோம், மலையப்ப சுவாமிக்கு கைங்கரியம் பண்றோம். ஆயுசு முழுக்க இவ்வளவுதான் நம்ம ஆயுசு, நம்ம ஜென்மா எடுத்தது மலையப்பனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு. இப்ப நம்மள யாராவது உங்க லைஃபோட லட்சியம் என்னன்னா நிறைய சொல்லுவோம், கடைசி வரைக்கும் பெருமாளை பத்தி வரவே வராது, இதெல்லாம் நடத்தி கொடுக்கறதுக்கு பெருமாளை பிடிக்கும். ஆனா பெருமாள் லட்சியம் அப்படின்ற ஒரு புத்தி நமக்கு வரமாட்டேங்கிறது. ஆனா மகாத்மாக்களுக்கு அந்த புத்தி ரொம்ப ஜோரா வந்துடுறது. அதனால ஆளவந்தாரிடத்துல உத்தரவை வாங்கிட்டு அவர் நேர திருமலை போயிட்டார். திருமலையிலேயே இருந்துட்டு பகவத் கைங்கரியம் பண்ணதுனாலே திருமலை நம்பின்னு அவருக்கு திருநாமம் ஆயிடுச்சு, ஸ்ரீசைல பூர்ணர் அப்படின்னு பேர். பெரிய நம்பி, திருக்கட்சி நம்பி, திருமலை நம்பி, பக்தியில ஆழங்கால் பட்டுட்டாராம் மலையப்பனிடத்துல. அப்படி ஒரு ஈடுபாடு, எப்ப பார்த்தாலும் அழகா திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழி இல்லாட்டி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி இப்படி மலையப்பனுடைய பாசுரங்களை சொல்லிட்டே இருப்பா. ஸ்ரீரங்கத்துக்காரெல்லாம் ஸ்ரீரங்கராஜனுடைய பாசுரங்களே சொல்லிட்டு இருப்பா. திவ்ய பிரபந்தத்துல ரங்கராஜனுக்கு அப்புறமா நிறைய பாசுரங்கள் யாருக்குன்னா மலையப்பனுக்கு தான். அவ்வளவு சிரேஷ்டம், எல்லாரும் புலம்புவாரு, மலையப்பா மலையப்பா, கோவிந்தா கோவிந்தான்னு. இன்னைக்கும் பார்த்தோம்னா பாமர ஜனங்களுக்கு அவ்வளவு தூரம் பிரீத்தி அப்படின்னா மலையப்ப சுவாமி. திருப்பதி மலை ஏறி மொட்டை அடிச்சுட்டு மலையப்பனை பார்த்தா வாழ்க்கை நல்லா இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கு மேல வருஷம் யோசிக்க மாட்டோம், நம்மளெல்லாம் விட்டுருவோம். இன்னைக்கு பாமர ஜனங்கள் பார்க்கலாம், வருஷத்துல ஒரு தடவை மலை ஏறுவா, ஏடுமண்ல வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. அதுவும் அவளுக்கு கோவிந்தா கூட வராது, கோவிந்தா கோவிந்தா அப்படின்வா. நிறைய பேர் நீங்க பாத்துக்கலாம்னு தெரியல, நம்மதான் சாதாரணமா மலை ஏறும் எப்பயாவது ஒரு தடவை. அந்த பாமர ஜனங்கள் மலையேறும் பொழுது குடும்பமா மஞ்சள் குங்குமம் வாங்கிப்பா, படிப்படியா மஞ்சளை இட்டு குங்குமம் வச்சுட்டு கிட்டத்தட்ட 3000 படி இடுப்பு என்னதுக்காகும். குடும்பமா குழந்தை அம்மா அப்பா எல்லாருமா மலையேறுவா, பெருசா தங்கறதுக்கெல்லாம் யோசிக்க மாட்டா, எங்கேயாவது புஷ்கரணி கடல படுத்துப்பா, பெருமாளை சேவிப்பா, கோவில கொடுக்கற சாப்பாடை சாப்பிடுவா, அவ எடுத்துட்டு போற பணத்தை உண்டியல்ல போடுவா, தலைய மொட்டை அடிச்சுப்பா, வந்துட்டே இருப்பா. திருப்பதியில மொட்டை அடிக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய சடங்கெல்லாம் கிடையாது, சுவாமியை பார்த்துட்டு மொட்டை அடிக்கலாம், மொட்டை அடிச்சுட்டு சுவாமி போய் பார்க்கலாம், எப்படி பார்த்தாலும் மலையப்பன் கோச்சிக்கவே மாட்டார், அவ்வளவு சிரேஷ்டம் அவ்வளவு சுலபம் மலையப்ப சுவாமி. அதனாலதான் இவ்வளவு கூட்டம் எத்தனை ஜனங்கள். இன்னைக்கும் வடக்கத்திக்கார ஆளுக்கு தெரிஞ்ச ஒரு பெருமாள் கோவில்னா திருப்பதி தான், அவ சொல்ல பாலாஜி, அவ்வளவுதான். வடக்கத்திக்கார ஆளுக்கு மலையப்பன் சீனிவாசன்லாம் கிடையாது, பாலாஜி அப்படின்னுடுவான், அவ்வளவு வசதி. அதனால அந்த மலையப்பனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி இந்த பெரிய திருமலை நம்பிகள் வந்துட்டார். இன்னைக்கும் அவர் வாழ்ந்த இடம் தான் அவருடைய சன்னிதியா இருக்கு. கோவில் அப்படி பிரதட்சிணமா வரும்பொழுது பார்த்தோம்னா பெரிய திருமலை நம்பிகள் சன்னிதி உண்டு. கோவில் வாசல்லே இருந்து இப்படி பிரதட்சிணமா போய் ரைட்ல கட்டிடத்துல ஊஞ்சல் சேவைலாம் நடக்கும், தாண்டி போனா இடதுகை பக்கத்துல பார்த்தா பெரிய திருமலை நம்பிகளுடைய சன்னிதி உண்டு. சரியா அந்த காலத்துல அவருடைய வீடு அதுதான், இப்ப அந்த இடத்துல அவருடைய சன்னிதி கட்டிட்டா அவ்வளவு விசேஷம் பெரிய திருமலை நம்பிகள். அவர் பெருமாளுக்கு அப்படி ஒரு கைங்கரியம் பண்றார். என்ன கைங்கரியம்னா பாப விநாசத்திலேந்து டெய்லி தீர்த்தம் கொண்டு வர, கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் உண்டு திருமலை கோவில்லேருந்து பாப விநாசம், பாபநாசம்னு சொல்றது உண்டு. இந்த காலத்துல ரோடெல்லாம் இருக்கு, அந்த காலத்துல கிட்டத்தட்ட 1000 வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா டெய்லி அந்த பாபநாசம் போய் தோல்ல ஜலத்தை எடுத்துட்டு வருவார். இன்னைக்கும் அழகாக அவருடைய வம்சத்தார் கொண்டு வரதுன்னு உண்டு. இன்னைக்கு குழாயெல்லாம் போட்டாச்சு, அவ்வளவு அழகா அவ்வளவு விசேஷம், தீர்த்த அமுதுன்னே பேருதுக்கு. இன்னைக்கும் பார்த்தோம்னா அத்தியாயன உற்சவம் எல்லாம் முடியும் பொழுது மார்கழி மாசத்துல அவ வம்சத்தார் இன்னைக்கும் போய் பாப விநாசத்திலிருந்து பெருமாளுக்கு தீர்த்தம் கொண்டு வரதுன்றது ஒரு கைங்கரியம் உண்டு. அன்னைக்கு அங்கேருந்து கொண்டு வந்து பெரிய திருமலை நம்பிகள் சன்னிதில வச்சுட்டு பெருமாளுக்கு திருமஞ்சனம் இதெல்லாம் பண்ணுவார்கள். பெருமாளுக்கு அந்த தீர்த்த கைங்கரியம், தீர்த்தமுதுனே பேரதுக்கு தண்ணீர் அமுதுன்வா, அதை டெய்லி கொண்டு வர சீனிவாசன் நாமத்தை சொல்லிண்டு அழகா பெரிய திருமொழி திருமங்கையாழ்வார் பாசுரங்களை சொல்லிண்டு. திருமங்கையாழ்வார் எப்பொழுதும் மலையப்பன் இடத்து அவ்வளவு புலம்பு புலம்புவார். நாயேன் வந்தடைந்தேன் நல்கியாள் என்னை கொண்டு அருளே, நான் நாய் மாறிப்பா எப்படியோ திருமலைக்கு வந்துட்டேன், தெரியாம நீதான் கிருப பண்ணணும்னு அதெல்லாம் சொல்லிண்டு ஒவ்வொரு நாளா வருவார் ஆச்சரியமா. அப்படி ஒரு நாள் ஜோரா அவர் வரும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேடுவன் வந்துட்டு பெரிய திருமலை நம்பிகள் இடத்துல ரொம்ப தாகமா இருக்கு, தீர்த்தம் குடுங்கோ அப்படின்னு. அப்ப பெரிய திருமலை நம்பிகள் சொல்றார், அப்பா இது பெருமாளுடையதான திருமஞ்சனத்துக்கு நான் எடுத்துட்டு போற தீர்த்தம், இதை இப்ப எடுத்துட்டு போனாதான் பெருமாளுடைய திருமஞ்சனத்துக்கு நேரம் சரியா இருக்கும், அது இல்லாதபடி நீ நல்ல ஆரோக்கியமா இருக்க, அதாவது எப்பெல்லாம் கொடுக்கலாம் கொடுக்க கூடாது நிறைய சாஸ்திரங்கள் உண்டு, நீ ஆரோக்கியமா இருக்க, உனக்கு உசுறு போற நிலைமையா இருந்தா நீ கேட்கவே வேண்டாம், நானே தண்ணீர் கொடுத்திருப்பேன், இல்லாட்டி உனக்கு போக முடியாத அளவுக்கு ஏதாவது அங்கஹீனம் இருக்கு, இப்படி வேறதான நீ கஷ்டத்துல இருக்க அடிபட்டு கிடக்குறேன்னா அப்ப உனக்கு தீர்த்தம் கொடுக்கலாம், இல்லாட்டி இந்த இடத்துல நீ புதுசு உனக்கு இங்க எங்க தீர்த்தம் கிடைக்கும் தெரியாதுன்னா அப்ப நான் கொடுக்கலாம், உன்னை பார்த்தா இந்த ஊர்க்கார மாதிரி இருக்க, இந்த காட்டிலேயே அலையக்கூடிய வீடுவன்னு உன்னை பார்த்தாலே தெரியுது, அதனால திருமலையில எங்க தீர்த்தம் கிடைக்கும்னு உனக்கு தெரியும், எங்க நிறைய சுனைகள் உண்டு, அதனாலதானே திரும்பி திரும்பி குலசேகர ஆழ்வார் புலம்புற கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே மீனாய் பிறக்கும் விதியுடையனாவேனேன்னு அவ்வளவு தூரம் சொல்றார். அப்ப நிறைய சுனைகள் அங்கங்க, நம்ம மழைக்காலத்தை போனோம்னா திருப்பி அங்கங்க அங்க அருவி கொட்டிகிட்டே இருக்கும், இங்கேருந்துதான் கிடையாது, அப்போ உனக்கு தீர்த்தம் நீயே போய் சாப்பிடக்கூடிய நிலைமையில இருக்காய், உனக்கு இடம் தெரியும், உனக்கு வேற கஷ்டமும் கிடையாது, அதனால இது வேண்டாம் நீ போய் குடிச்சுக்கோ, எனக்கு பெருமாளுடைய திருமஞ்சனத்துக்கு நேரம் ஆயிடுதுன்னு சொல்லி வேகமா கிளம்புற போயிட்டே இருக்காரு. திடீர்னு பார்த்தா என்னமோ ஒரு தூக்கிட்டு வர பானை வெயிட் கம்மியான மாதிரி இருக்கு, என்னடாது இல்ல வேற உடம்புல வேற அங்கங்க ஜலம் சொட்டிண்டே வர்றது, முதல்ல தழும்பி தழும்பி கொட்டுறது நினைச்சார், ஆனா தொடர்ந்து இப்படி கொட்டாது அப்படின்னு பாக்கிறார். அப்ப பார்த்தா பானை எடுத்து பார்த்தா ஜலம் பாதிக்கு மேல குறைஞ்சிருக்கு, என்னடான்னு பார்த்தா பானையில ஒரு ஓட்டை, இவ்வளவு நாள் அவர் கொண்டு வர ஒரு ஓட்டையும் கிடையாது, இப்ப எடுக்கும்போதும் பாத்துக்க ஓட்டை இல்ல, பின்னாடி பார்த்தா அழகா அந்த வேடுவன் அந்த அம்பு ஒண்ணு கீழே விழுந்து கிடக்கு, இவருக்கு கோபம் வந்து எடுத்து ஏண்டா இவ்வளவு தூரம் நான் சொல்லியிருக்கேன் பெருமாளுடைய திருமஞ்சன ஜலத்தை தான் உனக்கு குடிக்கணுமா, அவ்வளவு தூரம் சோம்பேறியா அப்படின்னு கோபமா ஒரு கத்து கத்தி படுபாவின்னு திட்டுறார் வேடுவனை பார்த்து. அவன் சிரிக்கிறான், இதுக்கு ஏன் கோச்சுக்கிற, தாகத்துல தண்ணி குடிச்சேன், இது ஒரு குத்தமான, நீ தண்ணி குடிச்சது குத்தம் இல்ல, குடிச்ச முறை குத்தம், இவ்வளவு தூரம் நான் சொல்லியிருக்கேன், அது என்ன உனக்கு திருட்டுத்தனம், அது என்ன பின்னாடில இருந்து அம்பு விட்டு ரகசியமா பண்றது, அப்படியாடா திருட்டுத்தனம் அப்படின்னு உடனே, நீ பாட்டுக்கு இப்படி பண்ணிட்டியே, அங்க பெருமாளுடைய திருமஞ்சனத்துக்கு காத்துருப்பாளே, எத்தனை பேர் காத்துருப்பா, பெருமாள் காத்துருப்பார், கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படின்லாம் சொன்ன உடனே ஏன் அவ்வளவு கவலைப்படுறது, தாத்தக அப்படின்னு சாத்தா அப்பா அப்படின்னு அர்த்தம், அப்பா முதல்ல அப்படியே கூப்பிடும், அப்பா கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்டான், இப்ப தண்ணி கொடுத்தவொடனே இப்படி எல்லாம் பண்ணவொடனே நான் எப்படி எடுத்துட்டு போவேன், தண்ணி இல்லையே அப்படின்றார், இதுக்கு ஏன் தாத்தக கவலைப்படுறது, தாத்தானா அப்பா, ஹோலி ஃபாதர்னு அர்த்தம், பெருமதிப்பேற்குரிய தந்தை அந்த மாதிரி அர்த்தம், அப்ப நான் எப்படி போவேன் அப்படின்றார், இவ்வளவு தூரம் ஏன் போனோம், திருப்பி எப்படா நான் பாப விநாசம் வரைக்கும் போயிட்டு திரும்பி எடுத்துட்டு வரணுமேடா, பாதி தூரத்துக்கு மேல கடந்து வந்துட்டேன், ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஒரு அம்பை எடுத்து அழகா அடிச்சான் மலையில, அங்கேந்து ஜலம் குபு 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 குபுன்னு வர ஆரம்பிச்சுடுச்சு, இன்னிலேந்து இந்த ஜலத்தை கொண்டு போய் கொடுங்க பெருமாளுக்கு, ஒன்னும் குத்தம் இல்ல அப்படின்னா, உடனே அவன் பார்த்தா நீ சொல்ற ஜலமெல்லாம் நான் கொண்டு கொடுக்க முடியுமா, இவ்வளவு நாளா இத்தனை தூரம் இந்த பாப விநாச ஜலத்திலேருந்தா பெருமாளுக்கு திருமஞ்சனம் ஆயிட்டு இருக்கு, நீ சொன்னா நான் எடுப்பேனும் அப்படின்னு, நீ யாரா சொல்றதுக்கு அப்படின்ன உடனே வேடுவன் சிரிச்சான், நான் யாரு சொல்றதுக்கா, எனக்கு தானே தீர்த்தம், நான் தானே சொல்ல முடியும் அப்படின்ன உடனே என்னது அப்படின்னா, அடுத்த க்ஷணம் வேடுவன் மலையப்பனாகவே காட்சி கொடுத்தான், ஆச்சரியமா சங்கம் சக்கரம் எல்லாம் வச்சண்டு திருமண் எல்லாம் இட்டண்டு சர்வாபரண பூஷித்தனாக சாட்சாத் மன்மத்த மன்மத்தனாக, இடது கைய தனக்கு காட்டிண்டு வலது கைய தன் திருவடிக்கு காட்டிண்டு மாமேகம் சரணம் ரஜன்னு பெருமாள் நின்னார், கண்கள்ல ஆனந்த பாஷ்பம், பிரபோ சீனிவாசா திருவேங்கடமுடையானே மலையப்பா நீயா அப்படின்னு பதறி அடிச்சு அவர் திருவடியில விழுந்தார், அடுத்த க்ஷணம் பெருமாள் மறைஞ்சுட்டார், உடனே அப்போத்திலேருந்து உடனே ஆகாச கங்கை ஜலத்தை எடுத்துட்டு கிடுகிடுகிடுன்னு ஓடி வந்தா பெருமாள் திருமஞ்சனத்துக்கு, அழகா அர்ச்சகர் இப்படி பார்த்தார், இவர் திருமஞ்சன தீர்த்தம் கொடுத்தார், கொடுத்த உடனே ஆவேசம் வந்தவர் மாதிரி அர்ச்சகர் சொன்னார், நீர் கொடுத்த தீர்த்தம் நன்னா தாகம் தணிச்சது, இன்னிலேந்து அழக ஆகாச கங்க ஜலமே கொண்டு வந்தா போதும்னு அர்ச்சகர் ஆவேசத்துல சாமி வந்த மாதிரி சொன்னார், சுத்தி இருக்க வாழ்க்கெல்லாம் ஒன்னும் புரியல, கைய கூப்பிண்டார், எல்லாரும் கேட்டா என்ன விஷயம்னா நடந்ததெல்லாம் சொன்னார், அப்பதான் இவருடைய பிரபாவம் எல்லாருக்கும் புரிஞ்சுதான், மத்தவாழ்லாம் அவர் பைத்தியம், இவ்வளவு தூரம் பாப விநாசமே யாராவது தூக்கிட்டு வருவாளா முட்டாள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா, ஆனா அவருடைய ஸ்ரத்தை இத்தனை தூரம் பகவத் கைங்கரியம் பண்ணிருக்கார், பெருமாளே அவரை தாத்த அப்படின்னு கூப்பிட்டதுனாலதான் தாத்த ஆச்சாரியன் தாத்தாச்சாரியன் பேர், பெருமாளுக்கே அப்பா, பெருமாள் வந்து பிரம்மதேவருக்கு அப்பா, பெருமாளே இவர் அப்பான்னதுனால பிரம்மாவுக்கும் தாத்தாவா இவர் ஆயிட்டார், அதனால தாத்தான்றதுக்கு தாத்தா நம்ம தாத்தான்றோம் அந்த அர்த்தத்துல சொல்லிடுவா, தாத்தாச்சாரியன்னா பிரம்மாவுக்கும் தாத்தாவாயிட்டார், பெருமாளுக்கு அப்பாவாயிட்டார், அதனாலே தாத்தாச்சாரியன், அவ்வளவு வசத்தி பெரிய திருமலை நம்பிகள், இன்னைக்கும் பெருமாளுக்கு அந்த ஆகாச கங்கை தீர்த்தம் தான் திருமஞ்சனத்துக்கு, வேற எதுவும் குளிக்க மாட்டார், ஏன்னா பெரிய திருமலை நம்பிகள் பண்ண கைங்கரிய பலம், பெரிய திருமலை நம்பிகள் அந்த தீர்த்தத்தை கொடுத்தவனா ஆச்சரியமா அப்படி ஆவேசமா அர்ச்சகர் சொல்லிட்டார், அவ்வளவு அழகா மலையப்ப சுவாமியும் ஆனந்தப்பட்டான், அத்தனை வசத்தி பெரிய திருமலை நம்பிகள், இவர் சொல்றார், இவர் இத்தனையும் சொல்லும் பொழுது ராமானுஜருக்கு இவ்வளவு நினப்பு வந்துடுத்தான், இப்ப புரியறதா ராமானுஜருக்கு ஏன் தீர்த்த கைங்கரி ரொம்ப பிடிச்சதுன்னா, மாமா என்ன பண்ணாரோ அதேதான் மருமான் பண்ற, மாமா திருவேங்கடமுடையானுக்கு பண்ணார்னா மருமான் வரதராஜனுக்கு ஆனந்தமா சாலை கிணற்றிலேருந்து ஜலம் கொண்டு வந்தார், அப்ப இந்த பகவத் கைங்கரியம் இத கேக்குறோம் இல்லையா, இப்பயே பிரார்த்திச்சுக்கோங்க, மலையப்பா ஏதானும் ஒரு ஜென்மால எனக்கும் உன்னுடைய கோவில்ல ஒரு தீர்த்த கைங்கரியம் பண்ற பாக்கியம் வேணும்னு நீங்க கேட்டுட்டா சத்தியமா சுவாமி நடத்தி கொடுப்பார், நான் ஒரு தடவை திருப்பதி போகும்பொழுது அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சது, ஆச்சரியமா அந்த கோஷ்டி சேவைக்காக நான் நின்றிருந்த சமயத்துல சில பேர்லாம் உள்ள வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டா, அப்ப ஆனந்தமா நிறைய பேர் இந்த தீர்த்த கைங்கரியம் எல்லாம் எடுத்துட்டு இருந்தா, அப்ப நான் முதல்ல எனக்கு பெரிய திருமலை நம்பிகள் தான் ஞாபகம் வந்தது, அவள்லேருந்து எடுத்து எடுத்து கொடுத்தா பெருமாளுக்கு ஒரு திருமஞ்சனத்துக்கு எல்லாம் அங்க கீழே குட்டி எப்படியோ ஒண்ணு பெருமாளுடைய குடத்தை தூக்குறதுக்கு பாக்கியம் கிடைச்சதா இல்லையா, அவ்வளவு சிரேஷ்டம் அத்தனை பாக்கியம் அந்த குடத்தை தொட்ட சுகம் பரமானந்த வார்த்தைகளால வர்ணிக்க முடியாத ஒரு அனுபவம், பகவான் இடத்துல சொல்லிட்டோம்னு நடத்தி கொடுப்பார், இத்தனையும் சுவாமி ராமானுஜன் நினைக்கிறார், இவர் சொல்றார் பெரிய திருமலை நம்பிகள் அழகா இவர் போய் சொல்றார், இந்த வைஷ்ணவர் இந்த மாதிரி ராமானுஜர் எம்பாரை திருத்தி பணிகொள்ளணும், கோவிந்தர திருத்தி பணிகொள்ளணும் அப்படின்ன உடனே நானும் நினைச்சிட்டு இருந்தேன் ராமானுஜனும் சொல்லிட்டானா இப்ப கட்டாயம் பண்ணணும் சொல்லி அன்னைக்கு கூட பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்றார். கடைசி வரைக்கும் பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ண ஒருத்தர் தாத்தாச்சாரியர் மலையப்ப சுவாமி. வாழ்க்கையில யார வேணாலும் மறக்கலாம், இப்ப மறக்கவே முடியாது. சில பேர் எல்லாம் பெருமாளால் மறக்கவே முடியாது. இன்னொருத்தர் ஹாத்திராம் பாவாஜி, பெருமாளுக்கு போர் அடிச்சா இன்னைக்கும் தாயக்கட்டை விளையாடிட்டு இருக்கார் ஹாத்திராம் பாவாஜியோட. அப்படி ஒவ்வொருத்தர் மேலையும் பெருமாளுக்கு அபிமானம். எல்லாரையும் மறந்தாலும் மறப்பார். ராமானுஜருடைய சிஷ்யர் ஒருத்தர் பின்னாடி வர அவரோட சரித்திரம் மனந்தாழ்வான், அவரை மறக்கவே முடியாது. அவ்வளவு சிரேஷ்ட மலையப்ப சுவாமி இவர் போய் சொல்லும் பொழுது கூட சரி தீர்த்த கைங்கரியம் முடிச்சுட்டு நம்ம காலஹஸ்தி போகலாம் அப்படின்னு ஆச்சரியமா தீர்மானம் பண்ணாராம் பெரிய திருமலை நம்பிகள். இத்தனை விஷயத்த இந்த வைஷ்ணவர் சொல்றார். ராமானுஜருடைய தீர்த்த கைங்கரி விஷயம் எல்லாம் கேட்டு அப்படியே அதனை நினைச்சு மயங்கினார். அழகா இந்த தீர்த்த கைங்கரின்னா ராமானுஜர் சின்ன பையில இருக்கும் போதே நடந்த விஷயம். அவர் அப்பயே திருமலையிலிருந்து வந்துதான் ராமானுஜர் கிளையாழ்வார்னே பேர் வச்சா. சரியா, ராமானுஜர் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அவர் இந்த தீர்த்த கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கா. அழகா ஆச்சரியமா அந்த வைஷ்ணவரையும் கூட்டு பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு திருவேங்கடமுடையான் இடத்துல சரணாகதியோட எனக்கு ஒன்றும் தெரியாது, கோவிந்தன உன் பக்கம் அழிச்சுண்டு வரணும். நன்னா கவனிச்சு பார்க்கலாம், ஆள வந்தார் ராமானுஜர், எல்லாரும் திரும்ப திரும்ப பண்ற ஒன்னே ஒண்ணு சரணாகதி, எனக்கு தெரியாது நீ நடத்தி கொடு. அதை நீங்க திருப்பதி கோவில் போகணுமா, மலையப்பா எனக்கு தெரியாது என்ன கோவிலுக்கு ஐஷன் போன பிரார்த்தனை பண்ணுங்க, எப்ப நாம போனா அவர் நன்னா தரிசனம் கொடுப்பாரோ அப்ப ஐஷன் போவார், அவனிடத்துல ஒப்படைக்கணும், அதான் சரணாகதி. ராமானுஜ வைபவத்துல திரும்ப திரும்ப ஒரே ஒரு விஷயம்தான், சரணாகதி சரணாகதி சரணாகதி, எனக்கு தெரியாது உன்னால முடியும் உன்னிடத்துல ஒப்படைச்சுட்டேன். அழகா ஜோரா பெரிய திருமலை நம்பிகள் இவரையும் கூட்டுண்டு இந்த வைஷ்ணவ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கார், எங்களையும் கூட்டுண்டு சில வைஷ்ணவாலையும் கூட்டுண்டு நேர காலஹஸ்தி, ஆச்சரியமான சிவஸ்தலம், ரொம்ப அழகு. ராமானுஜ வைபவத்திலே ஒரு சிவன் கோவில் பற்றிலாம் வரதுனா விசேஷம் தானே, அவ்வளவு அழகான ஒரு சிவஸ்தலம் காலஹஸ்தி, காலஹஸ்திநாதர் ஜோர அழகா வந்துட்டார். வந்தார் காலஹஸ்திநாதனுக்கு இவர் கோவிந்தன், அவர் பேர் அப்ப உள்ளம் உள்ளங்கை கொணர்ந்த நாயனார் அப்படின்னு பேர். அவர் தான் முக்கியமான பூஜை பண்ணிட்டு இருந்தார் காலஹஸ்திநாதனுக்கு. அப்ப அழகா இவர் எந்த வழியிலேருந்து காலஹஸ்தி சிவபெருமானுக்கு ஜலம் எடுத்துட்டு போற, அவரும் தீர்த்த கைங்கரியம், அது வம்சமே பாருங்க, இவர் இப்படி கைங்கரியம் பண்ணா அவர் அங்க காலஹஸ்திநாதனுக்கு தீர்த்த கைங்கரியம். அப்ப ஒரு தீர்த்த கைங்கரியத்துக்கு எவ்வளவு பாக்கியம் பாத்துக்கோங்க, எங்கேயாவது கோவில்ல இந்த மாதிரிலாம் யாராவது தீர்த்த கை ஆளு நான் வரட்டுமா தோல் கொடுக்கட்டுமா எடுத்துடட்டுமா அப்படின்னு கேட்டுடுங்க, இல்லாட்டி கணத்திலேருந்து ஜரம் எதாச்சாவது விடுங்க, தப்பே கிடையாது. பெருமாள் திருமஞ்சனத்துக்குன்னு இல்ல, அங்க இருக்கிற தோட்டத்துக்கு இருக்க செடிக்கு ஜலத்தை நீங்க இறச்சி விட்டா கூட அது தீர்த்த கைங்கரியம் தான். ஸ்ரீவல்லி புத்தூர் ஆண்டாள் கோவில் எல்லாம் அந்த தோட்டத்துல ஜலம் விடுவா தோட்டக்காரெல்லாம், நாங்க அந்த விடத்தமா அந்த டியூபை பிடிச்சு நீங்க ஜலம் விட்டா கூட அது தீர்த்த கைங்கரியம் தான். இனிமேல் கிரகத்துல யாருக்கு தீர்த்தம் கொடுத்தாலும் மலையப்ப சுவாமி நினைச்சுக்கோங்கோ, மலையப்பனுக்கு அழகா திருக்கட்சி நம்பிகள், அவர் நினைச்சா அங்க போய் அவரும் அங்க போய் கைங்கரியம் பண்ணிருக்காரு, திருக்கட்சி நம்பிகள் அங்க போய் ஆளவட்ட கைங்கரியம் பண்ணிருக்காரு. இனிமேல் யாருக்கா சாங் போட்டா கூட திருக்கட்சி நம்பிகள் நினைச்சுக்கோங்க, வரதராஜன் நினைச்சுக்கோங்க, ஆளவட்ட கைங்கரியம் நினைச்சுக்கோங்க. அந்த மாதிரி இனிமேல் யாருக்கு அது கணவனுக்கோ மனைவிக்கோ குழந்தைக்கோ பந்துக்கோ வீட்டு வாசல வந்து நின்று தண்ணின்னு கேட்கிறவாளுக்கோ யாருக்கு இனிமேல் தண்ணி கொடுத்தாலும் அது தண்ணீர் அமுது. பெரிய திருமலை நம்பிகள் அழகான திருவேங்கட முடையான், இல்லாட்டி காஞ்சி வரதராஜன் சாலை கணறு, இப்படி இருக்கு நிறைய இருக்கு. அந்த மாதிரி இவர் தீர்த்தம் கொண்டு வரார். இத்தனைக்கும் பெரிய திருமலை நம்பிகள் சொந்த மாமா, அவர் வைஷ்ணவரா உட்கார்ந்து இருக்கார், இவர் நன்னா நெத்தியில விபூதி எல்லாம் இட்டு ஜம்முன இப்படி ஒரு வித்தியாசமான காம்பினேஷன். அழகா இவர் ஓரத்துல உட்கார்ந்து இருக்கார், இவர் பாக்குறார், ரெண்டு பேரும் நன்னா தெரிஞ்சுதான் சொந்த தாய் மாமன் தான், ஆனாலும் பார்த்தா எதுக்கு வம்பு இவரோட வச்சுக்க வேண்டான்னு சொல்லி கோவிந்தன் பேசாம போறார். பெரிய திருமலை நம்பிகள் அழகா பார்த்துட்டே இருக்கார், பயல நான் பார்த்து வளர்ந்த பையன், உனக்கு கோவிந்தன் பேர் வச்சதே நானு, நீ என்ன பார்த்துட்டு கண்டுக்காம போறியோ, சரி போ அப்படின்னு விட்டுவிட்டார். அழகா திரும்பி வரார் ஜலம் எடுத்துண்டு. அப்ப பெரிய திருமலை நம்பிகள் அழகா சிரிச்சுண்டே கேட்டார், என்ன கேட்டார், நாளைக்கு பார்ப்போம். ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய நம, ஏடுகுண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா, ஜெய் போலோ தாத்தாச்சாரிய பெரிய திருமலை நம்பிகளுக்கு ஜெய்.
சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.